வணக்கம் ஆனந்த் அவர்களே.
வணக்கம் ரேணுகா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
நல்ல சுகமாக இருக்கிறோம். உங்களை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம்.
நானும் மெல்பர்ன்ல எல்லா மக்களையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கிறோம்.
சரி, முதலாவது கேள்வி எப்படி என்றால், டி கே சுப்பிரமணியம், MSV, விஜய் ஆண்டனி, சந்தோஷ் நாராயணன், இவர்களில் யார் இல்லை என்றால் இப்போது இருக்கின்ற பாடகர் ஆனந்த் இல்லை?
இவங்க நாலு பேருமே நான் சொல்லணும். இவங்க நாலு பேர் இல்லைன்னா கிடையாது. முக்கியமா சொல்றதுனா டி கே சுப்பிரமணியம் அண்ட் MSV சார் நான் சொல்லணும். ஏன்னா வந்து டி கே சுப்பிரமணியம்ங்கிறவர் யாருன்னா, அவர் வந்து திருநெல்வேலியில, எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி, அங்கிருந்து திருநெல்வேலி ஒரு மணி நேரம் தான் டிஸ்டன்ஸ். அவர் தான் எனக்கு வந்து சங்கீதம் கற்றுக் கொடுத்த குருநாதர், டி கே சுப்பிரமணியம்ங்கிறவர். அவர் வந்து திருநெல்வேலியில் இப்பவும் இருக்காரு. அவருக்கு இப்போ 80 வயசு ஆயிடுச்சு. நான் வந்து கல்லூரியில் படித்த நாட்கள் வந்து 86 89, அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு மியூசிக் கற்றுக் கொடுத்த ஆசான் வந்து அவர் தான். அதுக்கப்புறம் நான் 92 வரைக்கும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் சென்னைக்கு வந்து ஒரு 95 வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நான் MSV சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி, அவர் தான், அவருடைய டிராவல் தான் எனக்கு பெரிய டிராவல். சினிமா இசையை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்போசிங்னா எப்படி இருக்கணும், ஒரு மெட் அமைக்கிறதுனா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாகவும், ட்ராக் சிங்கர் பிளஸ் வந்து சிங்கர்ஸ்க்கு வரும்போது பாட்டு சொல்லி கொடுக்குறது அண்ட் அவரோட ஆர்கெஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறது கற்றுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அவரோட நான் வந்து ஒரு 15 இருந்திருக்கேன். ஸோ அவங்களும் சரி, எனக்கு இசை கற்றுக் கொடுத்த குருநாதர், அந்த மாதிரி ஒரு குருநாதர் வந்து டி கே சுப்பிரமணியம் சார் மாதிரி ஒரு சார் கிடைக்கவே மாட்டாங்க. அண்ட் அதே நேரத்தில் விஜய் ஆண்டனி அவரெல்லாம் எனக்கு எனக்கு வந்து வேட்டைக்காரன்ல வந்து குழி உருந்து சாங் மூலமா ஃபர்ஸ்ட் பிரேக் கொடுத்தாரு, எனக்கு முதல் பிரேக் வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ இவங்க எல்லாம் யாருமே இல்லைன்னா நான் கிடையாது.
சரி, MSV அவர்களுடைய நேரடி சீடர் நீங்கள் இல்லையா? அவரை பற்றி வெளியில் தெரியாத, இப்ப நாங்கள் யாரும் கேள்விப்படாத விடயம் ஒன்று சொல்ல சொன்னால் இதை கூறுவீர்கள்?
நிறைய இருக்கு அவரை பத்தி. நீங்க யாருமே கேள்விப்படாத விஷயங்கள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. அதாவது பொதுவாக எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஒரு பாட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பாட்டுக்கு வந்து பொதுவாக வந்து டைரக்டரையோ ப்ரொடியூசரையோ திருப்திப்படுத்துறதும், எஸ்பெஷலி டைரக்டர் தான், டைரக்டரை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் வந்துட்டு எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடிய வகையில் டியூன் போடுறதுங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து அது சினிமா இசைப்பாளர்களுக்கே வந்து கைவந்த கலை தான் அது. ஆனால் அதே மாதிரி திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இதில் எதை பொறுக்கி எடுக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கே நம்ம எதை பொறுக்கி எடுக்கலாம்னு அவங்களே வந்து குழம்பி போகக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரே பாடலுக்கு ரொம்ப ஸ்பீடாக ஒரு 40 டியூன்லாம் கம்போஸ் பண்ணுவார் அவர். வேற வேற மெட்டுக்கள், வேற வேற டைம் சிக்னேச்சர், அதாவது டெம்போ வேற, அதை தாளக்கட்டு வேற. ஆனா எந்த தாளக்கட்டுலயும் அந்த வார்த்தைகளுடைய பாவங்கள் சிதையாத அளவுக்கு டியூன் போடக்கூடிய ஒரு பெரிய மேதை. அது வந்து அவர் படித்து கற்றுக்கொண்டு வந்த விஷயம் அல்ல, அது அவருக்குள்ள வந்து இன்பானா அவருக்குள்ள பிறக்கும் பொழுதே அந்த மேதாவித்தனம் அவருக்குள்ள ஒரு பெரிய கிஃப்டா இருந்திருக்கு. இன்னும் டீப்பா சொல்ல போயிருக்கா, அவர் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் இது, நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அவர் வந்து முத முதல்ல வந்து சுப்பையா நாயுடு அவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு அசிஸ்டண்டா தான் இருந்திருக்காரு. அந்த அசிஸ்டன்ட்னா அசிஸ்டன்ட் கிடையாது, ஆபீஸ் பாய். அவங்க வந்து பொட்டி, அவங்களுடைய ஹார்மோனிய பொட்டியை தொடச்சு வைக்கிறது, ஃப்ரீ டைம்ல வந்துட்டு எல்லாருக்கும் காஃபி வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி வந்து ஒரு ஆபீஸ் பாய் மாதிரி தான் இருந்திருக்காரு. ஆபீஸ் பாயா ஜாயின் பண்ண உடனே சுப்பையா நாயுடு அவர்கள் வந்து ஏதோ ஒரு பாட்டருக்கு வந்து ஹார்மோனியில் டியூன் போட்டும் போது மெட்டு சரியா வராம, சரி அப்புறம் பார்த்துதானே எழுந்து போயிட்டாங்க போட்டுருக்கு. அந்த நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு போட்டுருக்கு. கரண்ட் போன கேப்ல இவங்க கிளம்பி போனோன்னு இவர் போய் அந்த சாங்கை கையில வச்சுக்கிட்டு அதுக்கு மெட்டு போட்டிருக்காரு. மெட்டு போட்டு நல்லா வந்திருக்கு. அதை பின்னாடி இருந்து வந்து சுப்பையா நாயுடு பார்த்துட்டு அவருடைய காதை முறுக்கி பனவாராஸ்கர் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நீ உன்னை யாரையும் ஹார்மோனியை தொட சொன்னது அப்படின்னு அவர் பயந்துருக்காரு. நம்ம அடிக்க போறது போட்டுருக்குன்னு என்ன பண்ணேன்னே, இல்லை இல்லை இந்த மெட்டு வருதான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்க ஒரு வாட்சி வாட்சி காமின்னு சொல்லியிருக்காரு. இவர் வாட்சி காமிச்சிருக்காரு. வாட்சி காமிச்ச உடனே பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இதை வந்து நீ தான் போட்டேன்னு சொல்லிடுறாரு வெளியில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை அவருடைய படங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி என்ன பண்ணுவாரா, அவர் மெட்டு பண்ணிட்டு இருந்த காலத்துல இவருக்கு ஒரு பாடல ரெண்டு பாடல் வந்து இவருடைய இவருக்கு மெட்டு போடுறது கொடுப்பாரு. ஆனா பெயர் வந்து இவருடைய பேர் வர்றது, அவருடைய குருநாதர் சுப்பையா நாயுடுடைய பேர்ல தான் வரும் அந்த படங்கள். அந்த படங்கள்ல இவர் பண்ணி அந்த ரெண்டு பாட்டு ஹிட் ஆயிடும். ஆனா எல்லாம் ரெண்டு சொல்லுவாங்க, சுப்பையா நாயுடு மியூசிக் பண்ணதுலயே இந்த படத்துல இந்த ரெண்டு பாட்டு ஹிட்டு, இவரால வெளியிலயும் சொல்ல முடியாது. ஆனா கடைசி காலத்துல அவர் இறக்கும் நேரத்துல சொல்லிட்டு போனாராம், இந்த மாதிரி பின்ன படங்கள்ல ஹிட்டான பாட்டுலாம் இந்த பையன் தான் போட்டிருக்கான், இவனை விட்டுறாதீங்க, இவனை நல்ல விதமா ரொம்ப நல்ல திறமைசாலி, இவனை வந்து இவனுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்து இவனை தூக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு போனாருன்னு சொல்லி சொல்லுவாரு. இது மாதிரி வந்து உலகத்துக்கு தெரியாத பல விஷயங்கள், நான் சொன்னது ஒண்ணுதான் இதுல, நீங்க கேட்டதுக்காக ஒரு சாம்பிள் சொன்னேன். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அவரை பத்தி.
சரி, நீங்கள் அவரோடு கூடவே இருந்த போதிலும் வேட்டைக்காரனில் புலி உருமுது வரைக்கும் சினிமாவில் உங்களுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அல்லது ஒரு பிரேக், ஒரு திருப்பு முனை பாடல் எதுவும் அமையவில்லை இல்லையா? இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்?
இல்ல, அது அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு, அதாவது கரெக்டான டைம். என்னை பொறுத்த வரைக்கும், நான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்புறேன் என்னன்னா, ஒரு நம் எல்லாருக்குமே ஒரு நேரம் காலம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க என்னதான் திறமையை கொடுத்த ஆண்டும் வந்து உழைப்பு கொடுக்கலாம், நீங்க உழைச்சிட்டே இருக்கணும், நல்லா வசதியா இருக்கும் போது உங்களுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கான நேரங்கள், கால நேரங்கள் வரும்போது அது கண்டிப்பா அந்த நேரம் வந்து கதவை தட்டும். அப்படிதான் வந்து எனக்கு புலி உருமது பாடல் அமைஞ்சதுன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு திடீர்னு ஏன்னா நான் எல்லா நியூஸ் எடுத்து அந்த டைத்துல டெமோ கொடுத்துருந்தேன். அந்த டெமோ கேட்டுட்டு தான் எனக்கு வந்து அந்த டெமோ கேட்டு முடிச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு விஜயாண்டனி ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க நம்ம கம்பெனிக்கு வந்து வரணும், ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. போயிருந்தோம். போகும்போது அப்போ ஒரு என்னங்கிறத சொல்லல, அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று இருக்கு உங்க வாழ்க்கையை நான் ட்ராக் எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாரு. அப்ப வந்து அது வந்து வேட்டைக்காரங்கிற படத்துக்குங்கிறது வந்து எனக்கு இப்ப தெரியாது, அவர் படம் பேரை சொல்லல. ஆனா சொன்னாரு, நீங்க வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு பாடுறீங்க, இது வந்து நல்ல விதமா போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ட்ராக் எடுத்து அப்படியே அனுப்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 சிட்டிங் நான் அப்பப்போ லிரிக்ஸ் கரெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்து போய் பாடி பண்ணேன். ஃபைனலா சொன்னாரு, நீங்க பாடினதுதான் ஃபைனல், அதுக்கப்புறம் தான் என்ன படம்ங்கிறது அவர் சொன்னாரு.
அதே போன்றுதான் கபாலி திரைப்படத்தின் மாயநதி பாடலுக்கும் நடந்தது. அப்படியா?
மாயநதி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயநதி வந்து நான் பாடுறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட நம்ம சந்தோஷ் நாராயணன் கிட்ட வந்து 2016 தான் அவர்கிட்ட நான் அறிமுகம் ஆனேன் என்னுடைய ஃப்ரெண்டு மூலமா. இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், ஆர்கே சுந்தர்னு ஒரு மியூசிக் டேரக்டர் உண்டு, அவர் வந்து என்னுடைய நெடுநாட்கள் நண்பர், 15 நண்பர் அவர். அவருக்கு நான் நிறைய பாடிட்டு இருந்தேன். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு வந்து ஸ்டூடியோ செட்டப் பண்ணி கொடுத்து அக்கௌஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து அண்ட் அவருக்கு வந்து நிறைய ரிதம் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்லாம் தன்னுடைய ஸ்டுடியோல போட்டு பண்ணி கொடுத்து அப்படி அவங்க ஒரு ஜாயிண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் பண்ணும்போது நான் அவர் தான் என்ன